அன்பார்ந்த மண்ணின் குரல் நண்பர்களே, பழமொழிகளை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு பல பழமொழிகளை ஆய்வு செய்து அவற்றை கட்டுரையாக வடித்து வருகிறேன். அதிலே முதல் பழமொழியாக மூத்தது மோழை இளையது காளை என்னும் பழமொழியை என்னுடைய குரலிலே பதிந்து அனுப்பியிருந்தேன். இப்போது இரண்டாவதாக அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்னும் பழமொழியை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். அருமையான முதுமொழி, பசி எடுத்தாலும் அழாமல், அதாவது எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் நான் இன்னும் முன்னுக்கு வரவில்லையே என்று கவலைப்படும் பலர், அதாவது பரவாயில்லை அடுத்தவர்கள் முன்னுக்கு வந்துவிட்டார்களே என்று கவலைப்படும் பலர், இப்படி பல வகை மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் உணர்த்துவது போல இந்த முதுமொழி அமைந்திருக்கிறது என்று எண்ணுகிறேன். நான் ஒரு முழுநீள நாடகத்தை 3 நாட்களிலே எழுதி முடிக்கும் வழக்கமுடையவன். என்னை பார்த்து சக நாடக எழுத்தாளர்கள் கேட்பார்கள், எப்படி நீ 3 நாட்களில் எழுதி முடிக்கிறாய் என்று. அவர்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், 3 நாளில் முடிக்க 300 நாள் யோசித்திருக்கிறேன், உழைத்திருக்கிறேன். இதுதான் பல வெற்றியாளரின் ரகசியம். பல பேர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன். நேத்து கூட நான் அவரை பார்த்தேன், ஒரே நாளில் அவர் கோடீஸ்வரராக ஆகிவிட்டார் என்று. 1 நாளில் கோடீஸ்வரராக ஆவதற்கு அவர் எத்துணை முயற்சிகள் எத்தனை காலமாக செய்திருப்பார் அது வெளியே தெரிவதில்லை. எப்போதும் வேர்கள் வெளியே தெரியாது, விருட்சம் மட்டும்தான் தெரியும். மிகச்சிறிய உருவமாக குள்ளமாக வாமனாவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணனின் விஸ்வரூபம் வெகு சிலரே பார்த்திருக்கக்கூடும். ஆனால் அந்த விஸ்வரூபத்தை கண்டவர்கள் கூட அந்த விஸ்வரூபத்தின் பின்னால் இருக்கும் அணுவை சதகூறிட்ட அணுவிலும் உளன் என்று ஆன்மீக பெரியார்கள் சொன்னார் போலே அந்த அணுவிலிருக்கும் இறைவனை கண்டிருப்பார்களா என்பது சந்தேகமே. அதுபோலத்தான் முயற்சிகளை காணாதோர் முடிவை மட்டும் கண்டு ஆச்சரியப்படுகின்றனர். முயற்சி செய்யாமல் பலனை மட்டும் எதிர்பார்க்கும் பலருக்கு செயலில்லாமல் விளைவில்லை என்பது புரியவில்லை. கண்ணன் கீதையிலே சொன்னது போல, செயலை அதாவது கடமையை செய், பலனை எதிர்பாராதே என்று. அதாவது நீ கடமையை ஒழுங்காக செய்தாலே பலனை நீ எதிர்பார்க்க வேண்டாம், தானாகவே வரும் என்னும் பொருளை உணர்த்துவது போல, தன் கடமையை கூட உணராமல் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பவர்களை கடமையை செய்ய தூண்டுவது போல் இந்த முதுமொழி அமைந்திருக்கிறதோ. ஒரு திருமண மண்டபத்தில் நான் ஒரு குழாயில் கையை சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். இன்னொரு கோடியில் கடைசி குழாயில் இன்னொருவர் கையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார். அந்த நண்பர், நாட்டில் பல பேர் கோடீஸ்வரராக ஆகிவிட்டனர், நாம் எல்லோரும் எப்போது அப்படி ஆக முடியும் என்றார். அவரை பார்த்து நான் சொன்னேன் வேடிக்கையாக, நீங்களும் நானும் கோடியில் ஒருவர். ஆமாம், அந்த கோடியில் அவர், இந்த கோடியில் நான். அதுபோல வெகு சிலரே கோடியில் ஒருவராக முயற்சி செய்கிறார்கள் அல்லது கோடிகளுக்காக முயற்சி செய்கிறார்கள். ஆகவே முயற்சி திருவினையாக்கும் என்பதைத்தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று சொல்லி இருக்கிறார்களோ என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னொரு முக்கியமான விஷயமும் நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு மனிதரும் பிறக்கும் போது அத்துணை நாட்கள் ஒரு தண்ணீர் நிரம்பிய பையில் நீந்தி கொண்டிருந்தாலும் அந்த தண்ணீரிலும் அந்த குழந்தை சுவாசிக்க காற்றையும் தொப்பில் கொடி வழியே தாய்மையின் உணர்வுபூர்வமான சக்தி தாய் உண்ணும் உணவிலிருந்தே எடுக்கப்பட்டு அக்குழந்தைக்கு ஏற்ப அவ்வுணவை மாற்றி அனுப்பிய அபூர்வ சக்தியினால் உணவாக அனுப்பப்பட்டும் அக்குழந்தை பாதுகாக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, தாயின் தொப்புள் கொடியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல அனைத்து குழந்தைகளுக்குமே உயிர் காக்கும் ஜீவரசமாக இருக்கிறது என்பதை விஞ்ஞானத்தில் கண்டுபிடித்து அவைகளை பாதுகாக்க ஆரம்பித்திருக்கிறார்கள், ஸ்டெம்செல் என்று சொல்லுகிறார்கள். மேலும் தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் என்று நம் முன்னோர்கள் கூறியதையே இப்போது விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சி செய்து ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்று நாம் கண்டுபிடிக்கும் அனைத்துமே ஏற்கனவே ஒருவன் கண்டுபிடித்து செயலாற்றி இருக்கிறான் என்றால் அவன்தான் இறைவன் என்று ஒப்புக்கொள்வதில் என்ன தவறு? ஏற்கனவே அவன் உருவாக்கியதை கண்டுபிடித்த நமக்கே விஞ்ஞானி என்று பெயரென்றால் உருவாக்கிய அவனை இறைவன் என்று சொல்வதில் தவறென்ன? என்னே இறையின் சக்தி, என்னே இறையின் படைப்பு ரகசியம். யார் சொன்னது இறை இல்லை என்று? தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அப்படி பாதுகாப்பாய் இருந்த குழந்தை இயற்கையின் வழியே இந்த பூ உலகுக்கு வருவதற்காக இடையே நசுக்கப்படுகிறது. நசுக்கப்பட்டு நழுவி முதலில் தலையை காட்டி பின் மொத்தமாக இந்த பிரபஞ்ச பிரவேசம் அடைகிறது. அப்படி நசுக்கப்படும் போது அதுவரை அந்த குழந்தை சுவாசித்த காற்றும் தடைப்படுகிறது. அக்குழந்தை மூச்சுவிட தவிக்கிறது. இந்த இடைவெளியில் அதற்கு மூச்சுவிட காற்று தேவை. அந்த குழந்தை வெளியே வந்து பூமியில் விழுந்து அதன் உடல் இயக்கம் ஆரம்பிக்க இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தில் காற்று உள்ளே போகும் மூச்சுக்குழலின் வழியை இதுவரை இருந்த குடியிருந்த கோயிலின் கர்ப்பகிரகத்தில் இருந்த கருணையே வடிவான தண்ணீர் அடைத்து கொண்டிருக்கும். அந்த தண்ணீர் வெளியேறினால்தான் காற்று உள்ளே போக முடியும். அதற்கு குழந்தை முயற்சி செய்து அழ ஆரம்பிக்கிறது. உறக்க குரல் எடுத்து அழ ஆரம்பிக்கிறது. அப்படி அந்த குழந்தை அழும்போது அந்த தண்ணீர் சுவாச குழாயிலிருந்து வெளியேறுகிறது. அப்படி தண்ணீர் வெளியேறியவுடன் குழந்தை முதல் மூச்சு விடுகிறது. அப்படி அழவில்லை என்றால் மருத்துவர்கள் அடித்தாகிலும் அக்குழந்தையை அழவிடுவர். ஏனென்றால் அழுதால்தான் மூச்சே முதல் மூச்சே விட முடியும். முதல் மூச்சு விட்டால்தானே பிழைக்கும், பிழைத்தால்தானே பால் குடிக்கும். அதனால்தான் அழுத பிள்ளை பால் குடிக்கும் என்று ஆன்றோர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கலாம். புரட்சி எங்கு உருவாகிறது என்று நானே எனக்குள் கேள்விகள் கேட்டுக்கொண்டு பல நாள் ஆராய்ந்து அதன் மூலத்தை என்னுடைய பாணியிலேயே ஒரு கவிதையாக வடித்தேன். அசை புரளு கவிழாதே நிமிரு, இயக்கம் கொள் பேரியக்கம் கொள், அப்போதுதான் கருவறையில் இருந்தே நீ வெளிவர முடியும். இல்லையென்றால் இறந்த குழந்தை. ஆமாம், கருவறையிலேயே புரட்சி ஆரம்பித்து விடுகிறது என்பதே உண்மை. அந்த கருவறை புரட்சியே ஒரு இயக்கத்தில் தான் ஆரம்பிக்கிறது. அந்த குழந்தையின் இயக்கத்தால் தான் பிரசவ வலி ஏற்படுகிறது. அதற்கு அடுத்த இயக்கம்தான் பெல்விஸ் என்று சொல்லப்படும் இடுப்பு எலும்புகளின் விரிவாக்கம். அடுத்த இயக்கமாக இடுப்பு வலி ஆரம்பிக்கிறது. இப்படி இயக்கங்கள் அடுத்தடுத்து இல்லை என்றால் குழந்தை அழாமல் இருந்தால் இந்த பிரபஞ்சமே தோன்றி இருக்காதல்லவா? சம்பந்தன் அழுதான், பராசக்தி பால் கொடுத்தாள். பராசக்தியின் அமுதத்தை குடித்ததால் வெறும் சம்பந்தருக்கு ஞானம் சம்பந்தமாயிற்று. ஞான சம்பந்தரானார், திருஞான சம்பந்தரானார். இப்போது சொல்லுங்கள், அழுத பிள்ளை பால் குடிக்குமா ஞானம் பெறுமா? அழாத பிள்ளை பால் குடிக்குமா ஞானம் பெறுமா? அழுத பிள்ளைதான் குடிக்கும். நன்றி. அன்புடன் தமிழ்த்தேன்.